ஹல்லேலூயா. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோதரம். இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமும் வல்லமையுமுள்ள மகத்துவமுள்ள நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். சந்தேகமா சொல்லாதீங்க. ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். நாங்கள் இந்த செய்திக்குரிய ஆதாரமாக ஒரு வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12:1.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை.
ஹல்லேலூயா. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் ஜெபம் செய்வோமா. அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய கிருபையினாலே எங்களுக்கு இரக்கம் செய்து தேவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நீங்கள் உலாவி வருகிற இந்த இடத்திலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய், உங்களுடைய ஜனங்களாய், உங்களுடைய அந்த பிரமாணத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்க எங்களுக்கு அருளின உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. தேவரே, உங்களை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு தந்தருளியிருக்கிற இந்த தருணத்துக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த படியே உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் கேட்கிற இந்த செய்தியை இருதயத்திலே உள்வாங்கி நாங்கள் உங்களுக்கென்று பிரயோஜனப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எழும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்னொரு கதை வாசிங்க தயவு செய்து.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கொன்றும் புதிதானது அல்ல. இது நீங்கள் பல தடவை கேட்டிருக்கலாம். புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை என்ற அந்த நோக்கத்திலே உங்களோடு கூட இந்த வசனத்தை அநேகர் உங்களுக்கு பேசியிருக்கலாம். இன்றைக்கு நான் இந்த இடத்திலும் கூட புத்தியுள்ள ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனால் அதற்கு முற்பாடு இருக்கிற ஒரு காரியத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை, கர்த்தருக்கு சோத்திரம், இந்த வசனத்தை அவர் தலைப்பாக கொடுத்ததுக்காக. அதனுடைய அந்த வசனம் என்னவென்று சொல்லிச்சுன்னால், ஜீவ பலி. ஹல்லேலூயா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஊழியத்துக்கு போகும்போதோ அல்லது கர்த்தரை ஆராதிக்கிறதோ இதெல்லாம் வயசானாக்களுடைய வேலை என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அனுபவிச்சுட்டு ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிட்டு ஆட முடியாம அது தானா சரீரம் ஆடுற நேரங்களில் வந்து ஆலயத்தில் உட்கார்ந்திருந்து நீங்க சொல்றதை நாங்க கேட்க தயார் என்கிற ஒரு குரூப் இருக்கிறது உலகத்தில். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன், மனுஷியை ஆண்டவர் மிகவும் சிறுபிராயத்திலேயே தெரிந்து கொள்ளுகிறார். வேதம் முழுக்க அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது இல்லையா. வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்படுகிறது இல்லையா. வயது போனா அப்புறம் நினை என்று சொல்ல, உன்னுடைய அந்திய காலத்தில், அந்திய காலத்திலே நினைக்கத்தான் வேண்டும். ஆனால் எவ்வளவு எவ்வளவு நாங்கள் பலவானுடைய கையில இருக்கிற அம்புகளைப் போல நாங்கள் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது உண்மை. ஜீவனுள்ள பலியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறார் இல்லையா. செத்தாப்புறகம் அல்ல, ஜீவனுள்ள பலியாக செயல்பாடோடு இருக்கும்போது, நல்ல பவரோடு இருக்கும்போது, செயற்கைகளோடு இருக்கும்போது தேவனுக்கென்று நாங்கள் எழும்பி கிரியைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் அவர் புத்தியுள்ள ஆராதனைக்கு ஒப்பிடுகிறார் இல்லீங்களா. நாங்க பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் புத்தியுள்ள ஆராதனை எதுவாம், பூலோகத்திலே ஜீவனுக்காக ஜீவ பலியாக போடப்படுவது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய காலங்களில் மிருக பலிகள் கொடுத்தார்கள். சரியா? எப்படி கொடுத்தார்கள்? மிருக பலிகளை கூட உயிரோடு உள்ள மிருகத்தை கொண்டு வந்துதான் பலி கொடுத்தார்கள் இல்லையா? செத்து போனதை கொண்டு வந்து பலி கொடுக்கல எங்கேயுமே. நல்லா விளங்கி கொள்ளுங்க நீங்க. ஆக பலி என்பது என்ன? அந்த சரீரம் அல்ல, ஜீவன். ஹல்லேலூயா. ஜீவன்தான் ஆண்டவருக்கு ஏற்ற பலி. சரீரமானது மண்ணோட மண்ணாய் அழிந்து போகிறது, ஜீவன் ஒன்றுதான் நிலை நிற்கிறது. அது ஒன்றில் தேவனோடு சேர்ந்து நிலை நிற்கும் காலாகாலத்துக்கு, இல்லாவிட்டால் எரிகிற அழியாத அக்கினியிலே நரகத்திலே நிற்கும். அழியாத ஒன்று என்றால் அது ஆத்துமா இல்லையா? ஆக அந்த ஜீவனோடு கூட உள்ள பலியைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த ஜீவ பலி கொடுக்கும் போது எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கே எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கு இல்லையா? ஜீவ பலியாய் கொடுக்கும்போது, மிருகங்களை கொடுக்கும் போதே ஆண்டவர் சொல்றார், நசிப்பட்டு நசுங்குண்டதையெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய ஸ்தலத்தில் கொண்டு வந்து கொடுக்காதீங்க இல்லையா? நல்ல ஆரோக்கியமுள்ள, இன்னும் சொல்ல போனால் முதல் பேரானவைகளை கொண்டு வந்து என்னுடைய சமூகத்துக்கு வாருங்கள்னு சொல்லி இல்லையா? அறகுறை, நொண்டி, முடமானது, செட்ட முறிஞ்சது, கண் குருடானது, பிரயோஜனம் இல்லாத இதுகளே அல்ல. ஆண்டவருக்கு பழுதற்ற பலிகள் வேண்டும். ஹல்லேலூயா. பழுதற்ற பலிகள் வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பழுதற்ற பலிகளா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக பழுதற்ற பலிகளா இருக்கிறீர்கள். ஆக எங்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? அதுக்கு உதாரணம், அந்த பலிகள் மூன்று விதமா இருக்க வேண்டும், மூன்று கேட்டகரியிலே இருக்க வேண்டும் என்பதை நான் ஆண்டவரோடு கூட அந்த தியானத்தில் இருந்ததுனாலே, அந்த வசனங்கள் அதுக்கு ஏதுவாக பேசுகிறதுனாலே மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து நான் போக விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெண்டு தீமேத்தியுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், 2 தீமேத்தியு 2வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம்.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
ஹல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய வீட்டிலே இருக்கின்ற பாத்திரங்களை குறித்து வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை உதாரணமாக வைத்துக் கொண்டு எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய இந்த பெரிய வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் இருக்கின்றன, பலவிதமான மெட்டீரியல். ஒன்று பொன்னிலானது, இன்னொன்று வெள்ளியிலானது, இன்னொன்று மரத்தினாலானது, இன்னொன்று மண்ணினாலானது. இந்த மாதிரி 4 விதமான மெட்டீரியல்ல இருக்கிற பாத்திரங்கள் இருக்கிறது. 4 பாத்திரங்களும் எங்கே இருக்கிறது? வீட்டில் இருக்கிறது இல்லையா? ஒரு வீட்டில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு உபயோகத்துக்காக, ஏதோ ஒரு பாவனைக்காகத்தான் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வீட்டிலே இருக்கிறது. சில வேளையில அது இருக்கிற பொசிஷன் வேணுமென்றால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு பாத்திரங்களும் பாவனைக்காகத்தான் அந்த வீடுகளிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அப்படித்தான். எங்களுடைய பொசிஷன் வேறையா இருக்கலாம் சில வேளையில, ஆனால் தேவனுடைய வீட்டில் நானும் நீங்களும் பாவனைக்குரியவைகளாய், தேவனால பிரயோஜனப்படக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். இங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லாம யாருமே இங்க இல்லை. நீங்க எல்லாரும் தேவனுடைய கட்டடத்தில் ஒரு பவுஸ்டை, அதாவது ஒரு கல்லு இல்லையா? ஒரு கல்லு விலகி போனாலும் அந்த கட்டடத்தினுடைய பலன் குறைந்தே போகும். அதனால ஒருவரையும் நாங்கள் தள்ளி விடுவதற்கு அல்ல இல்லையா? அதனாலதான் உலகத்தால் தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாகிறார் இல்லையா? ஏனென்றால் அவர் தள்ளப்பட்டதை அறிந்து தள்ளப்பட்டவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் சொல்கிறார், அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே பாடுபடுவர்களுக்கு இரக்கம் செய்யறதுக்கு உதவி செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அனுதாபப்பட வல்லவராய் இருக்கிறார் அல்ல, உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய ஆத்மாவில் இதை எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏற்கனவே அனுபவப்பட்டு பாடுபட்டு அந்த பாடுகளுக்குள்ளாலே வெற்றி அடைந்த ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஹலலூயா. மறந்து போய்விடக்கூடாது. இன்னைக்கு உலகம் பார்க்கிறபடிக்கு பரிதாபமாய் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கவில்லை. மாறாக ஜீவனுள்ள தேவனுள்ளாய் அதிகாரம் உள்ளவராய் பிதாவினுடைய வலது பாரசத்திலே சர்வ அதிகாரங்களும் பொருந்தினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் தான் நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவிக்காக இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. அப்படியானால் அவர் எங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார், என்னத்தை விரும்புகிறார்? ஏனென்றால் நானும் நீங்களும் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த புத்தியுள்ள ஆராதனையிலே அல்லது அந்த ஜீவ பலியாய் எப்படிப்பட்ட பலியாய் நான் இருக்க வேண்டும், என்னத்தை எதிர்பார்க்கிறார், என்ன குவாலிபிகேஷன் அல்லது என்ன தன்மையான பலியாக நான் அவருக்கு முன்பாக இருக்க, ஏது அவருக்கு ஏற்ற பலி என்று நாங்கள் கொஞ்சம் ஆத்மாவிலே சிந்திப்போமானால், இந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க, இந்த 21வது வசனம் சொல்லுது, திருப்பி வாசிங்க 21வது வசனத்தை.
ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் மூன்று காரியங்களை பார்க்க போறோம். ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது, உபயோகமான பாத்திரம். மூன்றாவது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற பாத்திரங்கள் இவைகள் தான். அப்ப தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், முதலாவது தேவனுக்கு தேவை என்ன? தேவை பரிசுத்தம். ஹல்லேலூயா. இந்த பதிலுக்காய் நன்றி. ஏன்னா இந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எதிர்பார்க்கிறது முதலாவது பரிசுத்தம், மிச்சப்படி எல்லா காரியங்களும் பிறகுதான். ஆள் வளர்த்தி, அறிவு வளர்த்தி இல்லையா, உலகத்திலே அவங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமைகளோ எதுவா இருந்தாலும் எல்லாம் அதெல்லாம் பிறகுதான். முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, ஓ ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு. எவைகளை? நாங்க கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும். சும்மா கண்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்கிறோம். வேத வசனத்திலே ஞானத்தோடு அந்த வேத வசனத்தை ஆராயும் போது கேள்வி கேட்க, எவைகளை விட்டு நாங்கள் இருந்தால் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கலாம் என்று பார்த்தா மேல ஒரு காரியம் சொல்லப்படுது. கொஞ்சம் வேகமாக அதை வாசிங்க, 14 வாசிங்க.
இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாத படிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போலவும் படரும் இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள்.
இங்கதான் ஒரு குழப்பம் வருது. இந்த 14வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும் இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள்.
பாருங்க, இங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. இதுக்கு இன்றைக்கு அநேகம் பேர் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதா தெரியல எனக்கு, ஆனா இதுதான் அடிப்படை. தயவு செய்து விழிப்புணர்வு உள்ளவர்களாயிருங்கள். கள்ள போதகங்கள், நீங்க ஆலயத்துக்கு வாரீங்க, பைபிள் ஸ்டடிக்கு போறீங்க, உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்றீங்க, பாக்கேக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பிராவா இருந்து கேட்கறீங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா எங்களுக்கு தெரியாத, போதகருக்கு தெரியாத, ஊழியருக்கு தெரியாத இன்னும் எத்தனை செய்திகள் உங்கள் காதுகளிலே வந்து அலைமோதுகன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. எத்தனை காரியங்களை நீங்க உள்வாங்குறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதுல எத்தனை பொல்லாப்புக்கு ஏதுவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. வெளிப்புள்ளவர்களாயிருங்க. அரிப்புலவையை போல. அரிப்புலவை என்ன? எனக்கு உங்களோட நல்லா தெரியுமன் இல்லை, நான் பிரசங்கம் பண்றதுக்கு முதல்ல அதை பார்த்துட்டு தான் வந்துக்கிறேன். அரிப்புலவை என்ன தமிழ்ல எனக்கும் தெரியாது. கேன்சர். அதுக்கு பேர் என்ன? அரிப்புலவை என்ன? கேன்சர். கேன்சர் சொல்லிக்கொண்டே வருமா? தலையடி மாதிரி வருமா? இருமல் மாதிரி வருமா? கேன்சர் எப்பவுமே ஒரு கேன்சருக்குள்ள ஒரு டியூபிஷான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நல்லா முத்தினா அப்புறம் தான் அதனுடைய வேலையே வெளியில தெரிய வெடிக்கிறது. அது வரைக்கும் அது என்ன செய்யும், உள்ளுக்குள்ள போய் பரவுற வரைக்கும் பரவுற வரைக்கும் போய். அதனாலதான் வேதமும் சொல்லுது அரிப்புலவையை போல படரும். இதுல ரெண்டு பேர் அப்படிப்பட்ட கேன்சரை விதைக்கணும் அந்த நாட்கள்ல இருந்தார்கள். அவ எப்படி சொல்லியிருக்கணுமா, உயிர்த்தெழுதல். அதை வாசிங்கப்போ,
அவர்களுடைய வார்த்தை அரிப்புலவை போல படரும், இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிட்டு என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள்.
கவனிங்க, விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான சத்தியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. நான் விரும்பினாலும் விரும்பாட்டிலும் எனக்கும் சில சகோதரர்கள் மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். சரியா, உங்களுக்கும் சிலவள அப்படி நடக்கலாம். சரி, என்னதான் வந்திருக்குன்னு நீங்களும் பார்க்கலாம். சரியா, இப்படி தொடர்ந்து பலவிதமான செய்திகள் வரும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வரலாம். இது என்ன, இவர்கள் இப்படி அனுப்புகிறார்களே, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, வீணான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த நாட்களில் இன்றைக்கு கிறிஸ்துவ பிரசங்கிக்காம வேற ஏதோ காரியங்களை எல்லாம் பிரசங்கிச்சு நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். நீங்க இன்றைக்கு வந்திருந்தா நல்ல, நான் ஆராதனைக்கு வந்தா எனக்கு தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றி, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் கொஞ்சம் அறிவுள்ளவனா இன்றைக்கு நான் வீட்டை போகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்காகத்தான் நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு படி கிட்டி சேர்ந்து தேவனோட, இன்னும் ஒரு படி அவர் என்ன என்ன விரும்புகிறார், நான் அவருக்கு எப்படி இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு போகணும். மற்றாக்கள் என்ன செய்யறாங்கன்றதை பற்றின கவலை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், களைகளையும் வளர விடுங்கள், நான் ஒரு நாள் வந்து அதை கவனிச்சு கொள்ளுவேன். எனக்கு களை பிடுங்குற ஊழியம் என்று சொல்லி இப்ப ஒரு ஊழியம் ஒன்று துவங்கி இருக்கு. அந்த பேர்லயே ஒருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அதுக்கு எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நெகேமியா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறோம். இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செய்து. இதுல வந்து உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் கூட எங்களுக்கு வீணுன மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்களா விரும்பி பார்க்க மாட்டீங்கன்றதுக்காக ஹெண்டிக்குள்ள இப்ப வருது, உங்கள்ட்டயே வீடு தேடி வருது. நீங்களா டிவியை போட்டு ஒரு ப்ரோக்ராமை போட்டு பார்க்க மாட்டீங்கன்றதுக்காக கொஞ்சம் பேதலித்த உங்களுடைய உடன் சகோதரர்கள், உங்களுடைய உடன் சகோதரிகள் இந்த மெசேஜ் பாத்தியா, அந்த மெசேஜ் பாத்தியா, 12 முடியுதுன்றாங்களே, 18 முடியுதுன்றாங்களே, 20 முடியுதுன்றாங்களேன்னு சொல்லி வேதம் தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் அநேக சத்தியங்களை சொல்லி வைத்திருக்கிறது. நீங்க டிவியில பார்த்தா ஆச்சரியப்படணும் இல்லை, வேதம் வாசிக்காதவர்கள் டிவியை பார்த்தா ஆச்சரியப்படணும். நான் வேதம் வாசிக்கிறபடினால எனக்கு டிவியை பார்த்தா ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி செய்திகளை கேட்கும் போது என்ன செய்யுங்க, உடனே எல்லாருக்கும் மெசேஜ் கொடுங்கன்னு சொன்னாரா, என்ன கலங்காமலும் திகையாமலும் இருங்க, தைரியமா இருங்க. இதுவே எல்லாம் நடக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அவர் வரும் நாளிகையாவது நாளையாவது ஒருதனுக்கும் தெரியாது, நாளிகை கூட தெரியாது. நாளிகை என்ன, செகண்ட் கூட தெரியாது. சோ இன்றைக்கு அநேகம் பேர் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சு, சரியா, முடிவு என்ன நடக்க போதென்றெல்லாம் விட தெரிஞ்ச கொஞ்சம் அறிவாளிகள் இருக்கிறார்கள். அந்த அறிவை அவர்கள் பயன்படுத்தட்டும். நாங்கள் விசுவாசத்திலே நடக்கிறவர்கள், அறிவிலே நடக்கிறவர்கள் அல்ல. அறிவு அறிவு என்ன செய்யுமா, யாரு சொன்னது, ஹல்லேலூயா, அறிவோ இருமாப்பை உருவாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உருவாக்கும். அன்பினாலே என்னையும் உங்களையும் வென்ற அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லினால், முதலாவது பரிசுத்தமாக்கப்படுதல் உபதேசத்தை. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீங்க. அப்ப பிசாசுக்கும் இது தெரியும். ஓகே, அப்ப நான் ஒன்று சொல்றேன், அந்த ஆவி சொல்லிச்சு இல்லையா, நான் தீர்க்கதரிசிகளின் வாயில் போய் பொய்யா இருப்பேன். அந்த மாதிரி பிரசங்கிகளின் வாயிலே நாம் போய் ஒரு கொஞ்சம் கள்ளத்தனத்தை அதுக்குள்ள விதைச்சு விடுவேன். இவங்களுக்கு தெரியாத மாதிரி நிறைய விதைச்சா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ ஒரு கொஞ்சமா விதைக்கிறது, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் விஷம் ஏற்றுறது. அந்த மாதிரியான சத்தியத்தினுடைய உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று. அந்த நாட்கள் என்ன சொன்னாங்க, உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, இயேசு கிறிஸ்து எழும்பின மாதிரி பரிசுத்தவான்களும் எழுப்பி போயிட்டாங்கப்பா, எல்லாம் முடிஞ்சுது என்று சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் காலகாலங்களில் நீங்க எல்லாம் கேள்விப்படுவீங்க, குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஆண்டவர் என்று சொல்லி சில குரூப்புகள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொண்ட ரொம்ப அவலமான நிலைகளை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேக குருக்கள் தோண்டி அநேக அந்தி கிறிஸ்துவ தோன்றி ஒரு குரூப் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை அந்த அந்த விசுவாசத்துக்களை நடத்தி அவர்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிட்டார். வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் இவைகள். அதனால உபதேசம் தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி இந்த உபதேசத்தை நாங்கள் அடையாளம் காண்பது என்று சொன்னால், அதற்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம், யோவான் சுவிசேஷகம் 7வது அதிகாரம் 16-18 வாசிங்க.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எந்த அப்போஸ்தலனோ எந்த வேற தீர்க்கதரிசியோ அல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவருடைய என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படிதான் பேசுகிறேன் செய்கிறேன். ஆக என்னுடைய பிரசங்கமோ என்னுடைய செய்தியோ தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிக்காட்டும்படிக்கு இல்லாது இருக்குமானால் அது என்னுடைய சுய பிரசங்கம். அது எதுக்காக நான் செய்கிறேன்? என்னுடைய பெருமைக்காக நான் செய்கிறேன். என்னுடைய என் மீது நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்றதுக்காக நான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்பவுமே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஒன்றையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் எல்லா மகிமையும் அவரே வச்சு கொள்ளாமல் உடனுடனே பிதாவுக்கு ஸ்தோத்திரம், பிதாவை இவர்களுக்கு தெரிவித்ததுனால ஸ்தோத்திரம் என்று உடனுடன் ஜெபத்திலேயோ அறிக்கையிலேயோ எல்லாத்திலேயோ அனுப்பி கொண்டிருந்தார். அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை. அதனாலதான் சொன்னான், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, தேடியும் கண்டுபிடிக்கல. வைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்க முதலாவது உபதேசங்கள் பிதாவினுடைய சித்தத்தை குறித்து பேசப்படுகிறவையா என்பதை தயவு செய்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்றதுக்கு முதல்ல தயவு செய்து இந்த பில்டரால நீங்க படிக்க வேண்டியது என்னென்றால், இது தேவ சித்தத்தை பற்றியா இந்த மனுஷன் பேசுகிறான், அல்லது அவன் தன்னைத்தானே பற்றியா பேசுகிறானா? இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு பெரிய கேள்வி. அநேக நேரங்களில் அப்படியே அவருடைய வாக்கு வல்லமையினாலே அவருடைய வாக்கு திறல்ல மயங்கி அநேகர் அந்த சத்தியங்களை உள்வாங்கி இல்லையா அநேக வஞ்சிக்கிறதுக்கு தங்களை இடம் கொடுத்து விட்டார்கள். வஞ்சிக்கிறது எப்ப தெரியும் தெரியுமா? கடைசி நேரத்தில் தான் தெரியும். அது வஞ்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு சொல்லி எப்ப தெரியும்? கடைசி நேரத்தில் தான் தெரியும். நாங்கள் விடுபடும் போது தான் தெரியும். ஓ, நாங்கள் இப்போ இவ்வளவு நாளும் நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை வீணான நம்பிக்கை என்று சொல்லி பாருங்க. ரோமர் 1:25 சொல்லுகிறது. ரோமர் 1:25 பாருங்க.
தேவனுடைய சித்தத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர்.
ஆமென்.
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி
விளங்கி இருக்கும். இப்ப நீங்க உஷாரா இருக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் இப்ப. சரியா, தேவனுடைய சத்தியத்தை சித்தத்தை பற்றி கதைக்கிறபடினால டக்குன்னு வாசிக்கும் போது அப்படி சித்தம் மாதிரி தெரியுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது அநேக நேரங்கள் அதுதான். மனுஷ வழிபாடு தான் அநேக இடங்களில் நடக்குது. கவனமா இருக்கணும் நாங்கள் இந்த விஷயத்தில். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். உபதேசம் பிழையா போனா என்ன நடக்கும் தெரியுமா? வழிபட வேண்டியவரை விட்டுட்டு நீங்க சிருஷ்டியை தொழுது கொண்டிருப்பீங்க. சிருஷ்டிகர் அங்க பக்கத்துல இருந்து அழுது கொண்டிருப்பார். அதுக்கு அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது. வாசிங்கன்னா
இதன் நிமித்தம் தேவன்
அந்த அதே 24 அந்த கடைசிய வாசிங்க. சேவித்தார்கள்,
அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்டவர். ஆமென்.
பாருங்க, இந்த வசனம் எழுதி இருக்கிற விதத்தை கவனிங்க. திருப்பவும் நான் உங்களுக்கு தமிழ் படிப்பிக்க வரையில், ஆனால் எழுதியிருக்கிற விதத்தில் தான் சில விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவரே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் முற்றுப்புள்ளி. அடுத்தது ஆமேன் முற்றுப்புள்ளி. விளங்கிக் கொள்ளுங்க, இதை குறித்து டிஸ்கஷன் பண்ண தேவையில்லை. நாங்க அதுதான் அர்த்தம். முற்றுப்புள்ளி என்ன? இதை குறி கொம அரைப்புள்ளி காற்புள்ளி இதெல்லாம் போடாம முற்றுப்புள்ளி. அவரே சோதரிக்கப்படத்தக்கவர். இதை குறித்து எந்த வித டிஸ்கஷனும் கிடையாது எங்களுக்கு, சரியா? வேற எதையுமே நாங்க மாதாவையோ அல்லது வேற ஒருத்தரையோ தேவதூதரையோ அல்ல, அவரே சோதரிக்கப்படத்தக்கவர். அடுத்தது ஆமேன் ஃபுல் ஸ்டாப். வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஐயா, வேதம் தெளிவாக சொல்லு. நாங்க தான் ஒற்றரெட்டு என்று சொல்லி சில பேர் மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசுக்கும் அது தெரியும். அதனால சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளாதபடிக்கு அதிலே மாய்மாலத்தை கொண்டு வருவதுதான் அவனுடைய தந்திரம். ஹலலூயா. அவன் இப்படி என்ன சொல்றது, இந்த மூன்று கொம்பு உள்ள கம்பியை போட்டு தலையில கொம்பு வச்சுக்கணும், நீங்க அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அவன் தந்திரவாதியா வந்தா தானே உங்களை வெல்ல முடியும். இன்றைக்கு உபதேசத்தில் வருகிறான். உபதேசத்தில் அநேகம் பேர் மயங்கி அதுல தியானத்தில் இருக்கிறார்கள். நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யாம உபதேசத்தில் வேற காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, வருஷங்களை கழித்துக் கொண்டிருக்கிறீங்க. நானும் அப்படி இருந்திருக்கிறேன். தெளிவுள்ளவனாய், அதாவது பிள்ளையாச்சின மாதிரி தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இன்று வரைக்கும் எனக்கு கண் தெரியாம இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய சத்தம் கேட்டு என்றைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அதிலிருந்து நான் தெளிவாக பார்க்க வேண்டும். ஹலலூயா. வேதவசனம் சொல்லுது, எதுவரை தேடி இருக்கிறீர்களோ அதுவரைக்கும் ஒழுங்காக நடந்து கொண்டிருங்க. எதுவரைக்கும் நான் இவ்வளவுதான் பலப்பட்டிருக்கேன்னா, ஓகே, நான் இவ்வளவு வரைக்கும் நான் ஒழுங்காக நடந்து கொள்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல எடுத்தோன்னே பறக்க முடியாது நாங்கள், இல்லையா? ஆக உபதேசம் என்பது மிகவும் முக்கியம். 1 பேதுரு 3:15 சொல்லுது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரை குறித்து நினைக்கிற நினைவுகள், அவரை குறித்து உங்களிடத்தில் இருக்கிற ஐடியா, அவர் யார் என்று நீங்க உங்களோட இருதயத்தில் நினைத்து வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு சில பேர் அவரை ஒரு பாவனை பொருளாக நினைத்து வச்சிருக்கிறார்கள். தேவைக்கு வந்து அவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொண்டு போற ஒரு பேங்க் மாதிரியோ அல்லது ஒரு சோசியல் மாதிரியோ அல்லது ஒரு ஆபைத்சா மாதிரியோ. நான் கேட்கிறேன், தேவன் யார் என்று கேட்கிறேன். அவரை பாவனை பொருளாக மாற்றுகிற அதிகாரம் எனக்கு எங்கே இருந்து வந்தது, இல்லையா? அவர் ஒரு சிருஷ்டிகர், சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தேவன். அவரை நான் நினைச்ச மாதிரி அவரை யூஸ் பண்றதுக்கு போகக்கூடாது. அவரை குறித்து என்னுடைய மனதில் என்ன அபிப்பிராயம் இருக்கு, அவரை குறித்து நான் என்ன நினைக்கிறேன், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவரை நான் எப்படி வெளிப்படுத்துறேன் நாட்களுக்கு, இல்லையா? தைரியம் வேணும். ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்யறதுல உங்களுக்குள்ளே வீரம் வேண்டும். நான் சொல்றேன், ஹல்லேலூயா. தீவிரவாதம் அல்ல, ஆனா தைரியம், அன்போடும் சாந்தத்தோடும் உறுதியோடும் தேவனை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகிற அந்த தைரியம் உங்களுக்கு வேணும்னு நான் சொல்றேன். மறைவான கிறிஸ்தவர்களா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவும் பகிரங்கமாக எனக்காக சிலுவையில தொங்கி எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பகிரங்கமாய் எனக்காக அவமானப்பட்டு, பகிரங்கமாக எனக்காக கேவலப்பட்டு, பழிச்சொல்களை ஏற்று, பகிரங்கமாக அடிக்கப்பட்டு, இல்லையா, பகிரங்கமாக காரி துப்பப்பட்டு, எல்லா அவமானங்களையும் அவர் பகிரங்கமாகவே சமிச்சார். ஆகவே நான் அவரை அறிக்கை செய்கிறதிலும் எனக்கு எந்தவித தயக்கமும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வருகிற நீங்கள் தேவனுக்கு ஜீவ பலியாக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உபதேசத்திலே நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள உபதேசம் உங்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும், சிந்தனையிலே இருக்க வேண்டும், இல்லையா? அவரை ஒரு ஜடப்பொருளாய், ஒரு பாவனை பொருளாய் பார்க்கிறதை தயவு செய்து விட்டுவிடுங்கள். ஒரு உபயோக பொருளாய் பார்க்கிறதை விட்டுவிடுங்கள். அவர் தேவாதி தேவன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அவர் எங்களை நினைத்திருக்கிறதுக்காய், அவர் என்னை பார்க்கிறதுக்காய் நான் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் தெரியுமா? நான் அவரை டிமாண்ட் பண்றதில்லை. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏசாயா ஒரு கொஞ்ச இடத்தை பார்க்கிறார், அதமானே நின்றார். என்ன சொன்னார்? அதமான் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கிறிஸ்துவானவருடைய பிறப்பை குறித்தெல்லாம் அறிவிப்பு செய்த ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்தின் ஒரு பகுதியை பார்க்கும் போதே நான் அதமாகிவிட்டேன், நான் எவ்வளவு பாவி என்கிறதை உணர்கிறேன். அப்ப அவர் மோசே குறித்து சொன்னார், மோசே அவர் பார்க்க விரும்பினார், மோசே நீ என்னை முழுமையா பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டாய். அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு வல்லமை. தேவ தூதர்களுக்கு முன்பாகவே மனுஷர்களால் நிற்க முடியவில்லை. ஆக அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை குறித்து உன்னதமான எண்ணம், உன்னதமான நினைவுகள் எங்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்க யாராவது வேற யோசனையா இருப்பீர்களானால், வேற குழப்புகிற உபதேசங்களிலே குழம்பி போயிருந்தால் தயவு செய்து விட்டுருங்க, சீர்தூக்கி பாருங்க. எப்பேற்பட்ட உபதேசம் இது! இது எப்பேற்பட்ட உபதேசம் இது! கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா இல்லையா நல்லா விளங்கிக்கொள்ளணும். சுயமாய் பேசுகிறார்களா அல்லது தேவ செய்தியை கொண்டு வந்து சொல்லுகிறார்களா? அடையாளம் கண்டுகொள்ளுங்க. ஏனென்றால் பசுத்தோல் போத்தின புலிகள் இன்றைக்கு ஏராளம், ஏராளம். சரியா? இரண்டாவது காரியம், அதே ஒன்று தீமைத்து 20:2-21 சொல்லுது, எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரம், யூஸ்ஃபுல் திங். சரியா? உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும், அது மிகவும் முக்கியம். எஜமான் பாவிக்கிற பாத்திரம், உபயோகம் என்ன? அதை நான் பிராக்டிக்கலா நான் யூஸ் பண்றதுக்கு. தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கறிக்குதவாத ஏட்டு சுரக்காயா நான் இராதபடிக்கு அவர் பாவிக்கிற ஒரு பாத்திரமாய், உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு உதாரணமா ஒரு வசனத்தை பாருங்க. மரியாள் சொன்னால் லூக்காவில் இப்படி எல்லாம் சொன்னோடனே இது எப்படி ஆகும் எல்லாம் சரியான கேள்வி கேட்டுட்டு ஆண்டவராலே ஆகும், அவருடைய ஆவி வந்தெல்லாம் உன்னில வந்தோடனே எல்லாம் நடக்கும் உடனே உடனே அவள் சொன்ன வசனம், நான் தூதனுக்கு அடிமை என்று சொல்லல, ஆண்டவருக்கு அடிமை. சரியா? ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு அந்த அடிமை என்ற வார்த்தை வந்தோடனேதான் அவரால் பயன்படுத்த முடிஞ்சுது. ஏண்டா அடிமையில வச்சு என்னவும் செய்யலாம், அடிமையை என்ன செய்யலாம், என்னவும் செய்யலாம். அடிமையை நீங்க எப்படியும் ஹேண்டில் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. காதை வெட்டினாலும் கேட்க மாட்டாங்க, காலை முறிச்சாலும் கேட்க மாட்டாங்க. ஆக அடிமை என்று சொன்னது இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீர் என்ன ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெண், கன்னிமையான ஒரு பெண் தன்னை அடிமை என்று சொல்லும் போது எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல அவளை தன்னை கொடுக்கிறாள் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேணும் இல்லையா? இன்னொரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர், நீங்களா இருந்தா கடைசி என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க? நீங்களே உங்களை மாதிரியே யோசிங்க, என்ன மாதிரி யோசிக்காதீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? யோசிப்பட்டு கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருப்பீங்க. கடைசி மிஞ்சி இருந்தா யோசிப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவள் அதெல்லாம் யோசிக்கல. அடிமை என்றது இதுதான், எப்படி அவருக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறது. அவள் யோசேப்புக்கு அர்ப்பணித்திருந்தால் கேட்டுட்டு சொல்லி இருக்கணும். அதனாலதான் அவள் சொன்னாள், ஆண்டவருக்கு நான் அடிமை, நீர் என்ன யூஸ் பண்ணும், இன்றையிலிருந்து யூஸ் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாவிக்க போகும்போது நிறைய சாக்கு போக்குகள் சொல்றது நாங்க பார்த்திருக்கிறோம். நானும் அப்படி ஒரு நாளா இருந்திருக்கிறேன். சரியா? பாவிக்கு தேவைப்படும் போது என்னால பாவிக்க முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே கழுவுற மீன்ல நழுவுற மீன்ன மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுது இல்லையா? ஆனா அந்த வருஷங்களுக்கு ஒரு நாள் பதில் கொடுக்க வேண்டும், அந்த வருஷங்களுக்காக ஒரு நாள் கண்ணீர் சிந்த வேண்டும். நான் சொல்றேன், அந்த வருஷங்கள் அப்படிப்பட்ட வருஷங்களை விட்டு விட்டதுக்காக ஒரு நாள் ஏங்க வேண்டியதா இருக்கு. வாசிங்க 1 Corinthians 7:23, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் வாசிங்க திருப்பி இருக்கா.
நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள்.
மேல 22 வாசிங்க,
கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான், அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான்.
ஹல்லேலூயா! எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் விலக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். இதை குறித்து பெருசா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் அப்ப யாருக்கு சொந்தமானவர்கள்? நீங்க அதை யோசிக்கணும். என்ன ஒரு ஆள் விலை கொடுத்து வாங்கியிருந்தால் நான் யாருக்கு சொந்தமானவன்? விலை கொடுத்து வாங்கினவருக்கு நான் சொந்தமானவன். இந்த உலகத்திலேயே, இந்த உண்மை இல்லாத இந்த உலகத்திலேயே ஒரு ஆளை ஒரு கான்ட்ராக்ட்ல எடுத்தா அவர் அவர்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறார் தெரியுமா? அவருடைய சட்டப்படிதான் எல்லாம் செய்யறார். அவருடைய நியமனங்களின்படிதான் எல்லாம் நடந்து கொள்றார். அவர்கள் சில அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறார்களே பாருங்க, அவர்கள் சொல்லுற நேரத்தில் போய் படுத்துருவோனும், அதுக்கு மேல முடிச்சிருக்க கூடாது. அவர்கள் சொல்லுற சாப்பாட்டை தான் சாப்பிடுவோனும், சொல்லுற அளவு தான் சாப்பிடுவோனும். இதனாலதான் நான் ஸ்போர்ட்ஸ்லயே இல்லை. அப்ப அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவ்வளவு கட்டுப்பாடு அவங்க செக் பண்றானோ இல்லையோ அதுல உறுதியா இருக்கிறார்கள். இந்த பாக்ஸிங் செய்யறவங்களை கூட்டி இருந்து இப்படி நெருக்க விடுவாங்க. அடுத்த மச்சுக்கு முன்னால இன்னொருக்கா நெருக்க விடுவாங்க. சில நேரம் அதனாலேயே அந்த மச்சியெல்லாம் தள்ளி போயிருக்கு. இன்னொரு 100 கிராம் கூட்டிட்ட பழையபடி திருப்பி போய் பழையபடி கொஞ்சம் மெலிஞ்சிட்டு வான்னு சொல்லி. ஆக அதுக்காக எல்லாம் அவங்க ரங்களை பயிற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏனென்றால் அவர்கள் என்னை ஆட்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விஷயத்தில். வாசிங்க, அதுக்கு ஒரு உதாரணமா அதே வசனம் ஒன்று இருக்கு. எதை? 2 தீமோத்தேயுவில் 2வது அதிகாரத்தில் வாசிங்க, வேகமாய் 4-5 வாசிங்க.
தண்டில் சேவகம் பண்ணுகிற இவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி இல்லையா என்ன செய்ய மாட்டானாம், பிழைப்பு கடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். நீங்க எதுல அப்பாயிண்டட் ஆயிருக்கிறீங்களோ அதை தவிர தேவையில்லாத இதுல போய் உங்களோட மூக்க நுழைச்சு மாட்டிக்கொள்ள கூடாது. நேரடியா சொன்னா விளங்குதா? அது ஏன் தெரியுமா? அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒருவர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆளை பகைச்சு ஒரு ஆளை சிநேகிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்க உங்களோட காரியத்தை செய்ய முடியாதுக்கு காரணம் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, நான் 2வது ஒரு வேலை வச்சுக்கிறேன் இல்லையா, அதனால 1வது வேலைக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஜெர்மன்ல ஒரு சட்டம் இருக்கு, 1வது வேலை செய்யற இடத்துல நீங்க பெர்மிஷன் எடுத்து தான் 2வது வேலையை செய்யலாம். செய்யறதா இருந்தா அவங்க அதுக்கு அனுமதிச்சாதான் நீங்க செய்யலாம். எதனால அவன் இந்த 1வது வேலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 2வது வேலை எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவர்களை அனுமதிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனா, இந்த பஸ் டிரைவர் மாரலுக்கு 2வது வேலை அநேகமா அனுமதிக்கப்படுறதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தார் போதிய அளவு நித்திரை கொண்டு அந்த தொழிலுக்கு வரணும்னு சொல்லி, நித்திரை தூக்க குறைவினால போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணி உயிர்களை பழிவாங்க கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஆக உலகத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது அதை கடைபிடிக்கிறதுக்கும் மனுஷர்களுக்கு விருப்பமா இருக்கும்போது, தேவனுக்கு முன்பாக தண்டிலே சேவகம் எழுதி கொண்ட நாங்கள் பிழைப்பு கடத்த வேறு அலுவல்களை போய் மாட்டிக்கொள்ள, சைட் பிசினஸ் சொல்வார்கள், சைட் பிசினஸ்ல போய் நான் மாட்டிக்கொள்ள கூடாது. நாளைக்கு அதுவே எனக்கு கண்ணியாக வந்து முடிந்துவிடும். தேவனுடைய காரியத்தை நான் செய்யது முடியாதபடிக்கு இல்லையா? அதைத்தானே வேதம் சொல்லுகிறது. வேதம்னு சொல்லுது, பிழைப்பு கடத்த வேலையில நான் மாட்டிக்கொண்டனண்டா ஆண்டவர் எதிர்பார்க்க கூப்பிடுற நேரத்தில் நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவர் எதிர்பார்த்த மாதிரிக்கு நான் செய்ய முடியாது. அதைத்தான் வேறு எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரம். அவர் எப்ப வந்து எடுப்பாருன்னு தெரியாது. விளங்கிச்சா? அவர் எப்ப வந்து எடுப்பாருன்னு தெரியாது. அந்த பாத்திரம் அங்கேயே இருந்தா தான், சிலவில நீங்க வீட்டில் தேர்றது இல்லையா, இங்கதானே வச்சேன், இங்கதானே இருந்தது, எங்க போனது? ஏன்னா உங்களுக்கு தெரியும் வச்ச இடத்துல அது இருக்கணும். ஏன்னா நீங்க திருப்பி அதை அங்க வந்தா எடுக்க போறீங்க சரியா? அந்த பாத்திரம் அங்க இருந்தா தான் உங்களுக்கு வச்ச இடத்துல போய் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க முடியும். அது அங்க இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு வர்ற கோபம் இருக்கு. மற்ற பாத்திரங்களை தான் கேட்கணும். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் நான் எதிர்பார்க்கிற இடத்துல இருக்க வேண்டும். வழங்குதான். அவர் எப்ப என்ன பாவிப்பாரோ தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன்னா, சபையில எழும்பி அங்கு இங்கேன்னு தெரியாதீங்க, அல்லது வெளியில போவாதீங்க, அனாவசியமா உள்ள வராதிங்க. தேவன் எப்ப உங்களை தேடுவாரோ, எப்ப உங்களை சந்திக்க போறாரோ தெரியாது சரியா? அவர் வரும்போது நீங்க இருந்தா எடுபடுவீங்க சரியா? அவர் வரைக்கும் நீங்க இல்லைண்டா. அப்ப சகோதர சின்ன மாதிரி 5 பேர் எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. எண்ணெய் வாங்குறாங்களுக்காக வெயிட் பண்றவர் இல்லை தேவன் இல்லையா? எல்லாரும் தேவனை மனவாழ்ந்து சந்திக்கத்தான் புறப்பட்டார்கள். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை எங்களுக்கு. அவர்களுக்கும் தெரியும் மனவாழன் வருகிறார் என்று சொல்லி இல்லையா? அவர்களுக்கும் தெரியும் மனவாழ்னை சந்திக்க போகும்போது தீவெட்டி வேணும் என்று. எவ்வளவு என்ன வேணும்ன்றதெல்லாம் கல்குலேஷன் பிரச்சனையா போச்சு. அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு நாள் செல்லும்னு சொல்லி. அவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் அவர் வர்றதுக்கு இல்லை. அவர் சொல்ல, திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் சொல்லி. ஆக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் என்னை பாவிக்கிற நேரத்தை நான் அறியாதபடியினாலே நான் அவருக்கு எந்த நேரத்திலும் ஒரு தயாரான உபயோக பாத்திரமா இருந்தா தான் நான் உபயோகமான பாத்திரம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பாத்திரம் நீங்க வர நேரத்தில் பாத்திரம் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா, பக்கத்து வீட்டுல போய் நான் கொஞ்சம் அங்க உபயோகமா இருந்துட்டு வரேன் போச்சுடா. ஊர்ல சொல்லுவாங்க, எந்த வீட்டு கோழிவே பக்கத்து வீட்டுல போய் முட்டை விட்டு வருதுன்னு சொல்லி தலை தலையா அடிச்சு கொள்வாங்க. அவனு நியாயமான ஆளா இருந்தா முட்டையை கொடுத்துருக்கணும், அவன் இதான் காரணம், அவன் அடிச்சிடுவான். நீ சாப்பிடறதெல்லாம் இங்க சாப்பிட்டுட்டு முட்டையை மட்டும் நீ அங்க போட்டு வாரியான்னு கேட்பாங்க. ஆண்டவரும் யோசிப்பார், ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இங்க வந்து வாங்கிட்டு கிரிய மட்டும் உலகத்துல, பலனை மட்டும் உலகத்துல போய் கொடுக்கறீங்களே சொல்லி. அநியாயம் இல்லையா? உங்களுக்கே தெரியுது இல்லையா அநியாயம் அப்படி. அப்ப நாங்களும் அப்படி செய்தால் அதுவும் அநியாயம் இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். மரியாள் சொன்னால், நான் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு புருஷனுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனா அதை விட முக்கியம் தேவன் அனுப்புகிற அந்த ஜீவ ரட்சகருக்கு தாயாக நான் மாற வேணும். ஐ ஆம் ரெடி. அதனாலதான் சொன்னா, நான் உமக்கு அடிமை, எப்ப வேணுமென்றாலும் அவர் வரட்டும், எப்படி வேணுமென்றாலும் வரட்டும், சரியா? எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. எனக்கு அடிமைன்னா என்னக்கம், எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, நீர் விரும்புகிறவர் உம் சித்தம். பவுல் சொன்னார், அடியேன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நல்ல கேள்விகள் இல்லையா? அவருடன் பவுல் தன்னுடைய எல்லா சர்டிபிகேட்டையும் கொண்டு முன்னுக்கு வைக்க இல்லை. ஆண்டவரை இதுல ஏதாவது ஒரு ஜோப்புன்னு பாருமே இருக்கு, நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் ஆண்டவரை, என்னை எங்க பயன்படுத்த போறோம் பயன்படுத்து, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோ என்ன செய்ய சுத்தமா இருக்கு. அப்ப கூட அவர் சொல்றார், நீ உனக்கு செய்யப்படுவது சொல்லப்படும், சிட்டிக்குள்ள போ, அங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. தேவ தரிசனத்தினால் நடத்தப்படுகிற மனுஷனுடைய கீர்த்தி மனுஷரால் உண்டாகாதபடிக்கு அது தேவனால் உண்டாயிருக்கும் என்று சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? தேவன் தேவனால உண்டாகிற கீர்த்தி அழியாத கீர்த்தி. ஹல்லேலூயா. அதை நோக்கித்தான் நாங்க போனோம். மனுஷர்கள் இப்ப கொஞ்சம் தூக்குவாங்க, புற கீழே இறக்கி விட்டுருவாங்க, புறவருக்கா கட்டி அணைப்பாங்க, புறவருக்கா கிக் பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும். ஆனா தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார்னு சொல்லிச்சுனால் அதனுடைய கீர்த்தி அழியாது. மரியாள் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து போடும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரே, இவள் செய்யப்பட்டது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடம் எங்கும் சொல்லப்படும். இந்த வரைக்கும் அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, இந்த வரைக்கும் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு பிரசங்கியும் அந்த பிரசங்கத்தை செய்யாதாக்களை நான் இன்னும் காணேன். ஏனென்றால் அது தேவனால அந்த கீர்த்தி அவளுக்கு உண்டான பணியினால. மூன்றாவது காரியம், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். கவனிங்க, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். உபயோகமான பாத்திரம் என்பது வேறு, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்பது இன்னொன்று, சரியா? உபயோகப்படுத்துகிறவர் தான். திடீரென்று இப்ப நீங்க ஒரு வீட்டில் ஒரு உருட்டுக்கட்டை வச்சிருப்பீங்க, பக்கத்தில் சுத்தியல் இருக்காது, ஏதாவது அடிக்க உண்டு சில உருட்டு கட்டியாலேயே எடுத்து அடிச்சிடுறதும் உண்டு. அந்த நேரத்தில் என்ன மாதிரி பாவிக்கிறீங்க? அதை சிரிக்கிறத பார்த்தா வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கா? சரி, அந்த நேரத்தில் அது என்ன ஆகுது? சுத்தியலாக மாறி விடுகிறது. உருட்டுக்கட்டை சொல்லக்கூடாது, ஐயோ நான் எல்லாம் ரொட்டி உருட்டுறதுக்கு தான் என்ன பாவனிக்கிறதுக்கு நீங்கெல்லாம் வஞ்சிருக்கிறீங்க, இந்த வீட்டில் நான் இருக்கிறதே வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக, சரியா? என்ன நீங்க அப்படித்தான் பயன்படுத்தணும், ஆணி அடிச்சிட்டீங்கன்னா உருட்டுக்கட்டையில் ஒரு சின்ன ஓட்டை வந்துடாதா என்றெல்லாம் உருட்டுக்கட்டை சொல்றதில்லை. உருட்டுக்கட்டை என்ன செய்யும்? அது பேசாம இருக்கும், கல்லு மாதிரி என்னைய வச்சு என்னவாது செய்யறதில்லை. இதுதான் உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமான ஒரு பாத்திரம். இதுக்கு உதாரணமா எனக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு வேற யாரையும் சொல்ல தெரியல. எனக்கு உண்மையிலே சொல்ல போனா அவர்தான் எல்லா தேவனுடைய நற்கிரியைகளுக்கும் தன்னை தயாராக இருக்கிற ஒரு ஆள். கோயில போய் பிரசங்கிக்கிறார், வெளியில போய் சுவிசேஷம் சொல்றார், அப்புறம் அங்க போய் சுகம் கொடுக்கிறார், ஜெபிக்கிறார், கால்களை கழுவுகிறார், அப்பங்களை போட்டு அதில் பெருக பண்ணுகிறார். அவர் ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டர் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் ஒன்றையும் இது இதுக்கு நான் வரையில அதுக்கு நான் வரையிலன்னு சொல்ல இல்லையா? எல்லா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற எல்லா ஊழியங்களிலேயும் நான் அதை அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு தயார். இதுதான் எல்லா நேரத்திலும் பயன்படுத்துகிறதுக்கு தயாரான பாத்திரம். இதுதான் நான் செய்வேன் அல்ல இதுதான் நான் செய்தனா இதைத்தான் நான் செய்வேன் இல்லை இதுதான் எனக்கு செய்ய விருப்பம் என்ற அந்த நோக்கம் இல்லாதபடிக்கு நீங்க என்ன எங்க ஒன்னாலும் இருத்துங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். நான் அதுல பெரிய இப்ப பவுல மாதிரி பாடுறதுக்கு என்ன விட்டா பவுல மாதிரி பாட மாட்டேன், ஒரு நாலு பேராவது இருக்கிற அளவுக்கு நான் பாடுவேன். சரியா? அவர் பாடினா எல்லாரும் விருந்து கேட்பீங்க. எதுக்காக சொல்றேன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களில் அப்படியான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. சரியா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. சில நேரங்களில் ஒரு வசனத்தை முக்கியமா எங்களுடைய ஆண்டவருடைய அந்த வசனத்தை வாசிச்சு நாங்கள் அங்களை போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிங்க, 22வது அதிகாரத்தில் 26-27. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 26-27.
உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படியிருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன்.
பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அவர் பந்தி இருக்க தகுதி உள்ளவராயிருந்தும் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பணிவிடைக்காரன் போல இருக்கிறேன். உங்களில் யாராவது ஒருவன் பெரியவனாயிருப்பான், சீசர்களுக்கெல்லாம் அந்த வாக்குவாதம் நடந்தது இல்லையா? யார் மார்பில சாய்ந்து கொண்டிருக்கிறவனோ, ஆனா சில பேர் இவன் நடுவும் மார்பில சாய்ந்து கொண்டிருக்கிறபடியா இவனைத்தான் இருக்கும் அவருடைய வாரிசு. பேதுரு சொல்லுவான், இல்ல எனக்கு நிறைய வெளிப்பாடு வந்திருக்கு, உன்னதமான தேவனுடைய குமாரன் எல்லாம் வெளிப்படுத்தினெல்லாம் எனக்குத்தான், நான் தானா? அவர் என்னத்தான் கேபான்னு சொல்லி பாறைன்னு சொல்லி எல்லாம் வச்சுக்கிறார், நான் தான் சொல்லி. இப்படி யாரா இருக்குல்ல, என்னென்ன ஆக்கியுமெண்ட் இருந்ததோ தெரியாது, ஆக ஆக்கியுமெண்ட் இருந்ததுன்றது தெரியுது. அப்ப அவர் சொல்றார், அவர் நோக்கி என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுக்குள்ளேயே அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆளுகை செய்கிறவர்களுக்குள்ள அப்படியான போட்டிகள், பொறாமைகள், உயர்த்த தாழ்வுகள் எல்லாம் இருக்குது. ஆளுகை செய்கிறவர்களுக்குள்ள அது உலகத்தில் இருந்தா அது சாதாரணம், ஆனா உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்று சொல்லிச்சிருந்தால், உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற நான் ஆகிய இயேசு நான் எப்படி இருக்கிறேன்டா, பணிவிடைக்காரன் மாதிரி இருக்கிறேன். எஜமானே பணிவிடைக்காரன் மாதிரி இருந்தால் எஜமானுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கும்னு நாங்க யோசிக்கணும் இருக்கா இல்லையா? சாத்தியம் அல்லாத விஷயம் அல்ல, சாத்தியம். அதுக்கு யோவான் சொன்ன மாதிரி, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். அது பெருகினா அது சாத்தியம். முதல்ல அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். எந்த நேரத்திலும் எல்லா நற்கிரியர்களுக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லிச்சினால், சுயமெண்ணிலே சாக வேண்டும். போன முறை அந்த துண்டு பிரசுரம் உங்களோட கைகளில் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறதும் அப்படித்தான், சுயம் சாக வேண்டும். ஏண்டா சுயம் சாகாவிட்டால் தேவன் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியாது. சரியா? எக்காலத்திலும் எல்லா வேலைக்கும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பாத்திரமா இருக்கணும்டா, நான் வளைஞ்சு கொடுக்க தெரியணும் எனக்கு இல்லையா? ஓரளவுக்கு வளைஞ்சு கொடுக்க தெரியணும். விளையாட்டு என்ன நடக்கும்? முறிஞ்சிரும். விட்டு கொடுக்காட்டி என்ன நடக்கும்? முறிஞ்சிரும், வெடிச்சிரும், உடைஞ்சிரும், திருப்பி பயன்படுத்த முடியாது. ஆக வளைகிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? மென்மை, சாஃப்ட்னஸ், மென்மை தேவை இல்லையா? வளைகிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? மென்மை தேவை. அந்த மென்மை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் இருக்கிறது. அவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல, அவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்றார், கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இங்க வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எதனால? கற்றுக்கொள்ளும்படிக்கு, தாழ்மையை கற்றுக்கொள்ள. அவர் குமாரனாயிருந்தும், நல்லா கவனிங்க அந்த வசனத்தை, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அவர் பாடுகளுக்கூடாகத்தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். ஆக நானும் நீங்களும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டாம். பாருங்க எபிரேயர்ல, பாருங்க 5:8. எபிரேயர் 5:8.
அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
பாருங்க, எல்லாம் விளைக்குழுங்க. அவர் கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்ததுனாலதான் அவர் பூரணரானார் இல்லையா? அந்த முழுமைத்துவம் எங்க வருதுன்னு சொல்லி சொன்னால், பாடுகளை சகித்து கீழ்ப்படியும் போது பூரணம் வருகிறது. எதுக்கு பூரணம் வருது? அவரை விசுவாசிக்கிற நானும் நீங்களும் அதே ஸ்டேட்டஸுக்கு வரணும் என்றதுக்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்குகிறார் இல்லையா. அவர் என்ன செய்தாராம், பின்னுக்கு வரப்போற அந்த சந்ததி, தன்னை விசுவாசிக்க போற அந்த சந்ததி அதே மகிமையில வரணும் என்றதுக்காக அவர் தன்னை தாமே தாழ்த்துகிறார், பாடுகளுக்குள்ளாக போகிறார். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, 2 தீமோத்தேயுவிலே 2:12 வாசிங்க.
அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார்.
பாருங்க, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், பாடுகளை ஜெயங்கொள்ள சொல்ல இல்ல, இதுல என்ன சொல்லிருக்கு, பாடுகளை சகித்தோமானால், ஏற்றுக்கொண்டோமானால், வசை சொல்லுகளை ஏற்றுக்கொண்டோமானால், பொல்லாங்காய் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்வோமானால், பாடுகளை சகித்தோமானால், எது நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய சித்தத்தின் நிமித்தம் இல்லையா. ஏன்னா அவரை பற்றி அங்க விசாரிக்கிற இடத்துல கொண்டு போன போது சொன்ன எதுவுமே உண்மையா இருக்குல்ல. விசாரித்த பொந்திய பிலாத்துவே சொல்றார், இவர்ல நான் எந்த குற்றத்தையும் காணேன் சொல்லி. உலகத்தில் இருக்கிற அவனுக்கே தெரியுது இவங்க சொல்றதெல்லாம் பொய் என்று சொல்லி. ஆனாலும் இவ்வளவு பொய் குற்றங்கள் சொன்ன போதும் அவர் தனக்காக எங்கேயுமே வாதாட இல்லை, எங்கேயுமே அவர் வந்து தன்னுடைய வாதத்தை முன்வைக்க இல்லை. அப்ப அவர் எதுக்காக சகிக்கிறாருன்னு சொல்லிச்சுனால், அது தேவனுக்கு பிரீதியா இருக்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார், இயேசு உணர்ந்திருந்தார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அந்த ஆளுகைக்கு போறதுக்கு இப்படியான குணாதிசயங்கள் எங்களுக்கு வேணும், சிந்தனையில பரிசுத்தம் வேணும். விளங்கிக்கொள்ளுங்க, அதாவது உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாங்கிற மனப்பாங்கு வேணும் இல்லையா. ஆண்டவர் சொன்னார், எப்பவும் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு பலனை கொடுக்காத தரிசு நிலம் மாதிரி இருக்காதீங்க என்று சொல்லி. காட்டில் இருக்கிற திராட்சை கொடிகளை போல இருக்காதீங்க. அதனுடைய முடிவு பரிதாபம் இல்லையா. ஏனென்றால் எவ்வளவு சாட்சி எங்களை சுத்தி இருக்குது, எங்களை வாழ்க்கையை சுத்தி எவ்வளவு சாட்சி இருக்கு தெரியுமா. அவர் எங்களை எப்படி நடத்துகிறார், எப்படி போஷிக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி பலப்படுத்துகிறார், எப்படி மீட்டெடுத்தார், இன்னைக்கு எப்படி உயர்த்தி வைக்கிறார். அதான் பாண்டிங்களை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறார். வார்த்தையின்படி அவர் சொல்லி இருக்க, அவருடைய வார்த்தை மாறாதிருக்க, அவருடைய வாக்கு தத்தம் பிழையாக போகாம இருக்க, சரியா, நானும் நீங்களும் அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. ஹலலூயா. பாருங்க, ஆண்டவர் எதுவுமே விருதாவா கேட்கிறவர் இல்ல, கொடுக்காம செய்யாம உங்களிடத்துல கேட்கிறவர் இல்ல, எங்களுக்கு தாராளமாய் கொடுக்கிறார், எங்களிடத்திலே தாராளமாய் அந்த பலனை பெருக பண்ணுகிறார், என்னையும் உங்களையும் அந்த நற்கிரியலை செய்யும்படிக்கு பலப்படுத்துகிறார். பலவீனன்ட்ட போய் அவர் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்க இல்ல, என்னையும் உங்களையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அந்த நற்கிரியலை செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறபடினாலதான் அவர் கேட்கிறார். நல்லா வணங்கிக் கொடுங்க. என்னால முடியாது, என்னால முடியாது என்று சொல்லி நீங்க உங்களையே சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்காமல். கிதியோன் சொன்னான், ரொம்ப சின்ன இடம் ஐயா, சின்ன ஜாதி, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், மீதியானர் எதுக்குறதுக்கு பலனே இல்லை, என்ன போய் சூஸ் பண்றியே. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, பராக்கிரமசாலி என்றார். அவர் எங்களை பார்க்கிற விதம் வேற. ஏன் தெரியுமா, நீங்க உங்களை தனிய வச்சுதான் பாக்குறீங்க, அவர் தன்னோட சேர்த்து பாக்குறார். ஹல்லேலூயா. அவர் கூடவே இருந்து அவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி என்று அவர் உங்களை பார்த்து சொல்றார், பரிசுத்தவான்கள் என்று உங்களை பார்த்து சொல்றார், அழைக்கப்பட்டவர்களே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்றார் இல்லையா, ஆளுகை செய்கிறவர்களே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறார், நீங்க தனியனா இருக்கும் போது இல்ல, அவர் உங்களோட சேர்ந்து உங்களோட கையை பிடிச்சு கொண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என் பிதாவானவர் அவரை கனப்படுத்துவார். அவ எந்த கணத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம், பூமியிலே உருவாகிற எந்த கணமும் எங்களுக்கு தேவையில்லை, அதனால நாங்கள் தேவனை சென்றடையவும் முடியாது. ஆக புத்தியுள்ள ஆராதனை என்பது என்னவென்றால், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவ பலியாக நாங்கள் இருக்க வேண்டும். அதில் முதலாவது பரிசுத்தம் என்பது தேவனுடைய உபதேச பரிசுத்தம். தயவு செய்து உங்களோட உபதேசங்கள், நீங்க கேட்கிற உபதேசங்களால உங்களை களங்கப்படுத்த விடாதீங்க. தயவு செய்து ஆண்டவருடைய இரக்கங்களை முன்னிட்டு கேட்கிறேன் என்று பவுல் சொல்றார். நானும் அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்கிறேன். வீண் கதைகளுக்கு உங்களோட செவிகளை சாய்க்காதீங்க. வேத வசனத்தை தியானிங்க, வேத வசனத்தை கேளுங்க. இல்லையா, உங்களுக்கு செய்தி தெரியாதான்னு சொன்னா அது வெட்கம் கிடையாது, தெரியாதுன்றே சொல்லுங்க. நான் ஒன்றும் அறியவில்லைன்னு சொல்லுங்க. நான் பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவை தவிர வேற ஒன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்தேன்னு சொல்லி. ஏனென்றால் மிச்சம் எல்லாம் வம்பும் தும்புமா இருக்கு உலகத்துல. எதை நீங்க அறிய போனாலும் அது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுக்கறதா தான் இருக்குது. ஆக நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அறியறதுல உங்களோட நேரங்களை நீங்கள் செலவிடுவீர்களானால் அப்பொழுது உங்களுடைய ஆத்மா சுகமாக இருக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவினுடைய சிந்தனை சுத்தமாக இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் அப்பொழுது அந்த ஆத்மாவிலே குடிகொண்டிருக்கும். தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமா இருப்பீர்கள். தேவன் எந்த நேரத்திலும் எங்கேயும் உங்களை எப்படியும் பயன்படுத்துகிற ஒரு வல்லமை உள்ள பாத்திரமாய் கூட நீங்கள் இருப்பீர்கள். தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய ஆலோசனை என்னையும் உங்களையும் நோக்கி வருகிற போது தேவனுக்கு முன்பாக செவித்துணவுள்ளவர்களாய் நாங்கள் இருக்காதபடிக்கு, பேசுகிறவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், பேசுகிறவராலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய ஆலோசனைகளை என்றைக்கும் ஞாபகத்திலே வைத்து விழிப்பிருந்து விழிப்புள்ளவர்களாய் உபதேசங்களாலே எங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய் தேவனாலே உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களாய் தேவனுக்கு எந்த வேளையிலும் பிரயோஜனப்படக்கூடிய நற்கிரியலுக்கு ஏற்ற பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்களை வழிநடத்துவராக. நல்ல தகப்பனே, உங்களுடைய கிருபையின் இரக்கங்களுக்காய் மறுபடியும் உங்களை சோத்தரிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய அன்பு பெரியது, நீங்கள் எங்கள் மேல் வைத்த இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபையானது எங்களை சூழ்ந்து எல்லா காலங்களிலும் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, அதுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. தேவரே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கென்று வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நல்ல உபதேசங்களை இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழ கிருப செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருப செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் நினைத்த நேரத்திலே பிரயோஜனப்படுத்தும்படிக்கும் நல்ல கிரியைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நல்ல பிள்ளைகளாய், நல்ல வித்துக்களாய், நல்ல பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க எங்களை கிருப செய்யுங்க ஆண்டவரே. தேவரீர், சரீரம் ஆவி ஆத்மா எல்லாவற்றிலும் எங்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவரீர், உங்களுக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் எங்களை கண்டு ஆண்டவரே எங்களை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவருடைய இருதயங்களிலே கர்த்தாவே நீங்கள் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. இங்கும் சரி, உலகத்திலும் சரி, இவர்கள் உங்களை மகிமைப்படுத்த, உங்களை வெளிப்படுத்த, உங்களுக்கு ஏற்றவர்களாய் பயன்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.